டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்தீரே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீர். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த புதிய வாரத்தின் முதல் நாள் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய ஞானம், உம்முடைய பலன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை என்ற உணர்வோடு உம்முடைய சன்னியானத்திலே வந்து நிற்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த வழிநடத்தலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாட்களிலேயும் குறிப்பாய் அரசாங்க தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அவர்கள் தங்கள் கடமைகளை சரியாய் செய்யக்கூடிய கிருபையை தாரும், அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும், பலனை தாரும், சத்துவத்தை தாரும். அந்தந்த நேரத்திலே அந்தந்த கடமைகளை செய்து சிறந்த முறையிலே தங்களுடைய பணிகளை செய்து முடிக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயத்தப்பட்டவர்களாக தேர்வுக்குள்ளே நுழைய கர்த்தர் உதவி செய்தலும். பற்பலவிதமான சுகவீனங்கள், பலவீனங்களினாலே ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே தேர்வெழுத முடியாதோ என்ற கலக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கி நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து தேர்வுக்காக அவர்களும் ஆயத்தப்பட நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். எனவும் பற்பலவிதமான விபத்துகளினாலே பாதிக்கப்பட்டு அதன் பின் விளைவுகளோடு வேதனைப்படுகிற சகோதர சகோதரிகளை உடைய சன்னியானத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தர்தாமே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து தடைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து செய்யக்கூடிய கிருபையையும் வழிநடத்தலையும் நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தூய ஆவியானவர் தாமே உம்முடைய வசனத்தினாலே அவர்கள் சரியான ஆலோசனைகளை பெற்று உம்மை நம்பி பற்றி கொண்டு உம்முடைய பலத்தினாலே வல்லமையான ஒரு வாழ்க்கை வாழ நீரே அனுதினமும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவும் தங்கள் அண்டை வீட்டுக்காரர்களின் அன்பற்ற வார்த்தைகளினாலே செயல்களினாலே பாதிக்கப்பட்டு துக்கத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சன்னியானத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு இறங்கி அந்த குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை ஏற்படுத்தி நல் உறவுகளை மீண்டும் நீர் புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் தொடர்ந்து அண்டை அயலகத்தாராலே பாதிக்கப்பட்டவர்களாய் வேதனையோடு வாழ்கிற பிள்ளைகள் எந்த விதத்திலேயும் பிசாசின் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து விடாதபடி ஆவியானவரின் வழிநடத்தலுக்கு தங்களை பூரணமாய் அர்ப்பணித்து தீமையை பொறுமையோடு சகிக்கக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்வீர் என்று அமைதியாய் காத்திருக்க நீரை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலேயும் ஒரு சாட்சியான மனோபாவத்துடன் வாழ நீரே அவர்களுக்கு துணை செய்தரலும். ஆண்டவரே அடிக்கடி தலைவலியினாலே பாதிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே ஆண்டவரே அவர்களுக்கு நீரே பூரணமான சுகத்தை தாரும். அதற்கு காரணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அந்த தீமையான காரியங்களை அவர்கள் சரீரத்தை விட்டு அப்புறப்படுத்தி பூரண சுகத்தோடு, பலத்தோடு, சந்தோஷத்தோடு தன்னுடைய கடமைகளை செய்ய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். எனவும் எல்லா திருச்சபைகளின் பற்பல தலைவர்களை உம்முடைய சன்னியானத்திலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்புக்கு சாட்சி உள்ளவர்களாக கர்த்தர்தாமே அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் நீர் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். தேவையற்ற காரியங்களுக்கு விலகி உமக்கு உண்மை சாட்சியாக திருச்சபையின் பிள்ளைகள் அத்தனை பேரும் அவர்களை பின்பற்றக்கூடிய சாட்சியாக வாழ நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எனவும் முழு நேரமாய் கர்த்தருடைய பணியை செய்கிற எல்லாரையும் சன்னியானத்திலே நினைவு கூறுகிறோம். எங்கெங்கிருந்து எப்படிப்பட்ட கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினாலும் சரி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் மையத்திலே வாழுகிறோம் என்ற சரியான தெளிவோடு கூட உம்முடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் நிறைவேற்ற நிறைய அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை பிரிந்திருந்து கர்த்தருடைய வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு தேவையான அத்தனை கிருபைகளை நிறைவாய் தாரும். எனவும் பண கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நம்பக்கூடிய பூரண நம்பிக்கையை அவர்களுக்கு தாரும். கர்த்தர் அவர்கள் தேவைகளை சந்தித்து புதிய ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிற பிள்ளைகளோடு நாங்களும் இணைந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் காலங்களெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நிறைய உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புதிய ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறீர். இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய தூயாவின் வல்லமையை தாரும், ஞானத்தை தாரும், பரிசுத்தத்திலே வளர உதவி செய்யும், சரீர சுகத்தை தாரும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, வேலை செய்கிற இடத்திலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், அன்றுவரே குழந்தைகளை பெற்றெடுக்க ஆயத்தப்படுகிற தாய்மார், ஒவ்வொருவருக்கும் தேவையான உம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் தந்து நிறைய உடைய நாமத்தை அவருடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலே பரலோகம் திறந்திருப்பதை நாம் பார்த்தோம். அங்கே வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதிலே ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார் என்று வாசித்தோம். அது மட்டுமல்ல, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போலிருந்தன. காரணம் என்னவென்றால், அவர் நியாயம் தீர்ப்பதற்காக புறப்பட்டு வருகிறார். அதோடு கூட இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் என்று வாசிக்கிறோம். இது ஏசாய தீர்க்கதரிசியிலே ஏற்கனவே கூறப்பட்ட நியாய தீர்ப்பின் சமயத்திலே அவர் ஆலையை மிதிப்பது போல தனக்கு எதிரானவர்களை மிதிக்கிறார் என்பதை நமக்கு நினைவுபடுத்தியது. அது மட்டுமல்ல, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமும் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டவராய் அவர் புறப்பட்டு வந்தார். அந்த நேரத்திலே சூரியனிலே நின்ற தேவதூதன் சகல பறவைகளையும் ஒரு பெரிய விருந்துக்கு அழைக்கிறான். தொடர்ந்து மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் என்று பார்த்தோம். இறுதியாக குதிரையின் மேலே ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தாலே மற்றவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும், அவருடைய மாம்சத்தினாலே பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன என்றும் வாசித்தோம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20:3 பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20 கிறிஸ்து, சாத்தான், மனிதன், உபத்திரவ கால பரிசுத்தவான்கள், உயிர்த்தெழுதல்கள், பூமி, வெள்ளை சிங்காசனம் ஆகியவற்றை 1000 வருட அரசாட்சியுடன் தொடர்பு படுத்தி பார்க்கப் போகின்றோம். கடந்த காலங்களிலே வெளிப்படுத்தின விசேஷம் 20 முக்கியத்துவம் இல்லாத அதிகாரம் என்று ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஏனென்றால் வேதாமத்திலே இந்த ஒரே ஒரு இடத்தில் மாத்திரமே 1000 வருட அரசாட்சியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதால் இந்த அதிகாரத்தை பலர் அப்படியே தள்ளி வைத்து விட்டார்கள். கிறிஸ்து வரும் வரையிலுமாக எவ்விதமான 1000 வருட அரசாட்சியும் காணப்படப் போவதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 20 9 1000 வருஷம் என்ற வார்த்தை 6 முறை வருகிறது. சாத்தான் இந்த பூமியில் நின்று அழிக்கப்படும் வரையிலும் 1000 வருட அரசாட்சி ஏற்படப் போவதில்லை. இரண்டாவதாக, பாவத்தினால் உண்டான சாபம் இந்த பூமியில் நின்று நீக்கப்படும் வரையிலும் 1000 வருட அரசாட்சி ஏற்படப் போவதில்லை. வனாந்தரங்கள் யாவும் சோலைவனமாகும் என்று வேதாகமம் முன்னறிவிக்கிறது. மூன்றாவதாக, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் 1000 வருட அரசாட்சியின் ஆரம்ப காலத்தில் இடம்பெற வேண்டும். மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பாகவே அவர்கள் உயிர்த்தெழுந்தால் அவர்கள் 1000 வருட அரசாட்சிக்காக சுற்றிலும் நின்று காத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு அவசியமில்லை. ஏனென்றால் மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பாக தேவன் அவர்களை உயிரோடு எழுப்பப் போவதில்லை. தானியேல் இதை தெளிவாக கூறியிருக்கிறார். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இதை தானியேல் 12:2 பார்க்கிறோம். இது இஸ்ரவேலர்களை குறித்து கூறுகின்றது. மகா உபத்திரவ காலம் முடிவடைந்ததும் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் இடம்பெறும். இதை ஏசாயா 25:8-9 நாம் பார்க்கலாம். கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவார். எனவே கிறிஸ்து இந்த நோக்கத்திற்காக வருகிறார். 4வதாக, மகா உபத்திரவ கால பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருட அரசாட்சியில் ஆட்சி செய்வார்கள். கடைசியாக 1000 வருட அரசாட்சியில் சிறந்த சூழ்நிலையிலே இறுதியாக மனிதன் சோதிக்கப்படுவான். மனிதனில் தவறில்லை. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளுமே மனிதனை மாற்றுகின்றது என்று கூறுகிறவர்களுக்கு இது பதிலை தரும். மனிதன் சுகமாக்கப்படக்கூடாத, திருத்த முடியாத பாவியாயிருக்கிறான். 1000 வருட அரசாட்சியின் முடிவிலும் மனிதன் தேவனை எதிர்க்கின்றவனாகவே காணப்படுகின்றான். தேவனுக்கு விரோதமாக எழும்புவதே மனிதனின் சுபாவமாக மாறிவிட்டது. தேவன் பார்க்கின்ற விதமாக நம்மை நாமே பார்ப்போம் என்றால் நாம் நிலைத்து நிற்க முடியாது. ஆனால் நாம் நம்மை நாமே சிறந்த நல்ல மனிதர்கள் என்று எண்ணிக்கொள்கிறோம். நித்திய நிலையை அடைவதற்கு முன்பாக 1000 வருட அரசாட்சியே மனிதனுக்கு நேரிடுகின்ற கடைசி சோதனையாகும். 1000 வருட அரசாட்சியானது உமது ராஜ்யம் வருவதாக என்ற ஜபத்திற்கான பதிலாகும். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜபத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று ஜபிக்கிறோம் இல்லையா? அந்த ராஜ்யத்தையே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அமைக்கப் போகிறார். அதனையே நாம் 1000 வருட அரசாட்சி என்று சொல்கிறோம். இந்த ராஜ்யமே தாவீதிற்கு வாக்கு பண்ணப்பட்டது. 2 Samuel 7:12-17 கவனியுங்கள். வாசிக்கிறேன். 2 Samuel 7:12. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்பு பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் எண்டெண்டைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் சிங்காசனம் எண்டெண்டைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். மற்றும் ஒரு வசனத்தையும் இங்கே நாம் வாசிக்க வேண்டும். 2 சாமுவேல் 23:5. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படியிராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ? இதனை ஸ்தாபிக்க தேவன் ஒரு உறுதிமொழியையும் எடுப்பதைப் போல சங்கீதம் 89:34-37 சொல்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 89:34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். இந்த ராஜ்யமே சங்கீதங்களிலும் தீர்க்கதரிசிகளாலும் உரைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 2, 45, 110 இவைகளிலே இதை குறித்து நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:5 மற்றும் 11:9 மேலும் ஏசாயா 60:61-62 மேலும் 66 நாம் பார்க்கலாம். எரேமியா 23:3-8 32:37-44 எசேக்கியல் 40-48 தானியல் 2:44-45 7:13-14 12:2-3 மீகா 4:8 சகரியா 12:10-14:21 இந்த காரியத்தை குறித்தே நாம் வாசிக்கிறோம். எல்லா தீர்க்கதரிசிகளும் பெரிய தீர்க்கதரிசிகளும் சிறிய தீர்க்கதரிசிகளும் இந்த ராஜ்யத்தை குறித்து கூறியிருக்கிறார்கள். ஒருவரும் அதை விட்டுவிடவில்லை. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு இதுவே சிறந்த கருத்தாக இருந்திருக்கிறது. இந்த ராஜ்யமே பூமிக்கு வரப்போகின்றது. வெளிப்படுத்தின சேஷம் 20:6 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக இடம்பெறப்போவது என்ன என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின சேஷம் 20:3 ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்திறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 அளவும் கட்டி வைத்து அந்த 1000 நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். 3 1000 வருடம் என்பது 2 வருகிறது. 20 முழுவதிலும் 6 இது சொல்லப்பட்டுள்ளது. 1000 அரசாட்சி ஒரே ஒரு அதிகாரத்தில்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றாலும் 6 தேவன் இதை குறித்து கூறுகிறார். சில வேத அறிஞர்கள் இந்த அதிகாரத்தை 1000 அரசாட்சி அல்ல, தேவ கோபாக்கினையின் கடைசி காட்சி என்று இதை குறித்து சொல்கிறார்கள். பூமியின் நின்று சாத்தான் நீக்கப்படுவான். எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காட்சி இல்லையா? பூமி இருளி நின்று ஒளிக்குள் செல்லும். அவரே இந்த காலத்தின் கடவுளாயிருப்பார். அவரது ஆற்றல் இந்த பூமியின் மீது அதிகமாக இருக்கும். எனவே 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக சாத்தான் இந்த பூமியில் நின்று நீக்கப்படுவான். அந்தி கிறிஸ்து இந்த உலகத்திலே சமாதானத்தையும் செழிப்பையும் உண்டாக்குவான் என்று எதிர்பார்த்து முடியாமல் போய்விட்டது. சாத்தான் இந்த உலகத்திலே காணப்படும் வரையிலேயும் சமாதானம் ஏற்படப் போவதில்லை. எனவேதான் தேவன் சாத்தானை அடைத்து வைக்கிறார். பாருங்கள், ஒரு தூதன் வலு சர்ப்பத்தை பிடித்து என்று பார்க்கிறோம். சாத்தானின் வல்லமை குறைக்கப்பட்டது. ஏனென்றால் சாதாரண தூதன் சாத்தானை சிறைப்பிடித்து இழுத்துச் சென்று பாதாளத்திலே போடுகிறான். யூதா 9 வெளிப்படுத்தின விசேஷம் 12:7-9 ஆகிய வசனங்களிலே சாத்தானின் வல்லமையை குறித்து நாம் பார்க்கலாம். இது நாம் 10 வசனத்திலே பார்க்க இருக்கின்ற அக்கினி கடல் அல்ல. தொடர்ந்து, அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருமுறை சாத்தானை பாதாளத்திலே தள்ளிய பின்பு அவன் திரும்பவுமாக ஏன் விடுதலையாகப்பட வேண்டும்? இதனை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டமுடையவராயிருக்கிறார். இது பொல்லாப்பை குறித்த ஒரு பெரிய பிரச்சினை. தேவன் ஒரு திட்டத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ரகசியம் ஒரு நாளிலே நமக்கு விளங்கும். நாம் விசுவாசத்தோடு அவரோடு நடக்க வேண்டும் என்ற ஒன்றை மாத்திரமே தேவன் நம்மிடத்திலே கேட்கிறார். தேவன் செய்வது எல்லாம் சரியானதுதான் என்று நாம் அவரை நம்ப வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவரோடு தொடர்பு கொண்டு அவருக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிற ஒருவராய் இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களை வழிநடத்தும் காரியங்களை குறித்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவரை நீங்கள் பரிபூர்ணமாக நம்பலாம். அவர் பிசாசின் வல்லமையை குறைக்கக்கூடியவர், அவருடைய தூதர்களை கொண்டு கட்டி போடக்கூடியவர் என்பதை நாம் நினைக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே, எத்தனையோ சரீரங்களிலே பிசாசானவன் கிரியை செய்து அவருடைய சந்தோஷத்தை எல்லாம் எடுத்து போடுகிறவனாயிருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, அன்று அவன் பரிபூர்ணமாய் கட்டி வைக்கப்படப் போகிறான். அவனுடைய எந்த செயலும் பூமியிலே யாரையும் தொட முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பிசாசை ஜெயித்து விட்டபடினாலே அவர் வல்லமை உள்ளவர் என்பதை இன்றைக்கும் நமக்கு வெளிப்படுத்த அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். பிசாசின் வல்லமையை குறித்தும் தேவனுடைய குமாரனுடைய வல்லமையை குறித்தும் யோவான் ஏற்கனவே அறிந்திருந்தபடியினாலே 1 யோவான் 3:8 இவ்விதமாய் சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையிலே பாவ கிரியைகளை அழிக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எனவேதான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? தேவன் பாவத்தின் மேலே அவனுக்கு வெற்றி கொடுக்கிறார். பிசாசானவன் பாவ ஆசைகளை அவனுடைய உள்ளத்திலே கொண்டு வந்தாலும் தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறபடினாலே அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அவனுக்கு பலன் கொடுக்கிறார். பாவ ஆசைகள் இப்பொழுது அவனுக்கு வெறுப்பாய் மாறிவிடுகிறது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் கொரிந்து சபையாருக்கு எழுதும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களா? ஒரு காலத்திலே நீங்கள் விரும்பி விரும்பி செய்த பாவத்தை தான் இன்றைக்கும் நீங்கள் விரும்பி செய்கிற ஒருவராயிருக்கிறீர்களா? அல்லது ஒரு காலத்திலே பாவத்தை விரும்பிய நீங்கள் இன்றைக்கு பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடைவதை வாஞ்சித்து பரிசுத்தாவின் வல்லமையினாலே வெற்றியின் மேலே வெற்றியை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? அப்படி உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் என்றால் உங்களுக்காக நாங்களும் கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் இன்னமும் பாவத்தின் போராட்டத்திலே அடிக்கடி விழுந்து போகிற ஒரு சகோதரனாய் சகோதரியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே முழு இடத்தையும் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற வாஞ்சியோடு உங்களுடைய உள்ளத்தை திறந்து அவருடைய கரத்திலே கொடுங்கள். அப்பொழுது அவர் பரிபூர்ண ஆட்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் பிசாசானவனுக்கு எதிராக நீங்கள் செயல்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். எசேக்கியேல் 36:9. நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். எசேக்கியேல் 36:9.